கா சிவா எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் மாயன். காலையில் 5:30 மணிக்கு வண்டியில் ஏறி அமரும்போது உள்ளே இருளாகவே இருக்கும். முதல் பலகையில் அமர்பவர்கள் தூங்கி கொண்டு வருவார்கள். அடுத்தடுத்த பலகைகளில் அமர்பவர்கள் தூக்கம் வரவில்லை என்றாலும் கண்களை மூடியபடியே வருவார்கள். திறந்திருந்தாலும் இருட்டையே நோக்க வேண்டும் என்பதால் இதெல்லாம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பரமன் இங்கே வரும் வரைத்தான். பரமன் வந்த முதல் நாள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. காலையில் செல்லும்போது என்ன நடக்கிறது என்பதை கவனித்திருப்பான் போல. நாங்கள் பணிபுரிந்தது கப்பல் கட்டும் தளத்தில் சார் ஒப்பந்ததார நிறுவனத்தில். புதிதாக கட்டப்படும் கப்பல்களில் பைப்புகள் பொருத்தும் பணி மட்டும் எங்கள் நிறுவனத்தின் பொறுப்பு. முதல் நாள் என்பதால் அன்று அவனுக்கு எந்த வேலையும் கொடுக்கவில்லை. என்ன பணி நடைபெறுகிறது என்பதை மட்டும் கவனித்தான். மாலையில் வண்டி வந்தவுடன் முதலில் ஏறாமல் கடைசியாக ஏறிய பரமன் பலகையில் அமராமல் பின்னால் சாத்திய கதவில் முதுகை சாய்த்து கால் நீட்டியபடி தளத்தில் அமர்ந்தான். பின் கதவை கையால் தட்டினான். சத்தம் கேட்டவுடன் வண்டி கிளம்பியது. எல்லோரும் ஏறியவுடன் அப்படி தட்டுவது வழக்கம். கடைசி பலகையில் இருந்த நான் அதிர்ச்சியாக அவனை பார்த்தேன். ஏன் இப்படி பார்க்குறீங்க? இப்படியெல்லாம் உட்காரக்கூடாது. ஓனர் ஏதாவது சொல்ல போகிறாரு என்றேன். வண்டியை ஓட்டுவது முதலாளியின் 70 வயது மதிக்கத்தக்க தந்தை. கொண்டு விடுவதற்கும் கூட்டி வருவதுமான 2 நடைக்கு தனியே ஓட்டுநர் தேவையில்லை என தடித்த சீன முதலாளி கருதினான். வெளியே தலையவோ கையவோ நீட்டினாதானே பிரச்சனை? அதெல்லாம் உள்ளதானே இருக்குது. உள்ளே பலகையில் உட்காரதில் உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லை. இங்கே உட்காந்தா இருட்டை பார்க்காம வானத்தை பார்த்துக்கிட்டு வரலாம்ல என்றான். அப்போது தான் கவனித்தேன் அந்த இடம் மேலே மூடப்படாமல் இருந்ததை. இங்கே காற்றும் நல்லா வருது, காலையும் கையையும் நீட்டிக்கலாம். மேலே வானத்தையே பார்த்துக்கிட்டு வந்தா லேசாக பறக்கிற மாதிரி இருக்குது என்றான். இதுவரை யாருமே இதை யோசிக்கவோ செய்யவோ இல்லை என்பது ஆச்சரியமாக தோன்றியது. முன்பக்கமாக அமர்ந்து தலையை மட்டும் திருப்பி பேசி கொண்டிருந்தேன். திரும்பி உட்காருங்கனே, பேசிக்கிட்டு வருவோம் என்று அவன் கூறியதும் எழுந்து திரும்பி அவனை பார்த்து அமர்ந்தேன். என்னை பற்றிய எல்லா விவரங்களையும் கேட்டான். சொல்லிக்கொண்டே வந்தேன். அதோடு தொடர்ந்து வந்த வாகனங்களையும் பின்னால் போன கட்டடங்களையும் சாலையோரங்களில் நடந்து கொண்டிருந்த வேறுபட்ட பல இன மக்களையும் பார்த்து கொண்டே வந்தேன். 2 பக்கமும் சுற்றி ஏறி இறங்கும் வாகனங்களுடன் வண்ணத்து பூச்சியின் இறக்கை போல தென்பட்ட மேம்பாலங்களை அன்றுதான் பார்த்தேன். தங்கும் இடத்திற்கு விரைவாக வந்துவிட்டது போல தோன்றியது. இங்கு வந்து இத்தனை வருடங்களில் அலுப்பில்லாமல் வந்து சேர்ந்தது அப்போது தான். உள்பக்கம் திரும்பி அமர்ந்திருக்கும் போது முடிவில்லா இருட்குகைக்குள் சென்று கொண்டே இருப்பது போல தோன்றும். இந்த எண்ணம் வேலை பார்த்த அலுப்பை இன்னும் அதிகமாக்கிவிட தொய்ந்த உடலுடன் அழுத்த மனதுடனும் இறங்குவோம். முதல் முறையாக வேலை பார்த்த அலுப்பு இல்லாமல் உற்சாகத்தோடு வண்டியிலிருந்து இறங்கினேன். 4 அறைகளில் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பொருத்தப்பட்ட பலகைகளில் 30 பேர் தங்கியிருந்தோம். வேலையிலிருந்து வந்தவுடன் இருக்கும் 2 குளியலறைகளில் காத்திருந்து குளித்துவிட்டு தனித்தனியாக சமைத்து உண்டு விட்டு படுப்பதற்கு 10:00 ஆகிவிடும். சில நாட்களில் சமைக்க முடியாதவாறு உடல் வலிக்கும் போது அருகில் இருக்கும் தமிழர் உணவு கடையில் 2 பரோட்டா வாங்கி வந்து உண்பதும் உண்டு. முதல் 2 நாட்கள் பரமன் கடை உணவைத்தான் உண்டான். அவன் சமைக்க தேவையான பாத்திரங்களை எல்லாம் குட்டி இந்தியா என்றும் தேகா என்றும் அழைக்கப்படும் சிராங்கோன் பகுதியில் ஞாயிறன்று தான் போய் வாங்க வேண்டும். 2ஆம் நாள்தான் என்னிடம் கேட்டான், ஏனே இந்த மாதிரி தனித்தனியாக சமைக்கிறதுக்கு பதிலாக 4-5 பேராக சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை பிரித்து பார்த்துக்கிட்டு மொத்தமாக ஒரே செலவாக பண்ணிவிட்டு வாரத்துக்கு 1 தடவை கணக்கு முடிக்கலாம்ல? ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஒதுக்கின வேலையை, அதாவது சாப்பாடு வடிக்கிறது, குழம்பு வைக்கிறது, இல்லைனா கடைக்கு போகிறதுன்னு ஏதோ ஒரு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்கலாம். ஒருத்தருக்கு முடியலைனா கூட இன்னொருத்தர் சேர்த்து பார்த்துக்கலாம், செலவும் கூட குறையும் என்றான். அதன் பிறகு எங்களுக்கு ஓய்வு கிடைத்தது. ஒவ்வொரு அறையிலும் தங்கியவர்கள் சேர்ந்து தொலைக்காட்சியும் VCD-யும் வாங்கி ஞாயிற்களில் மட்டும் பார்த்து கொண்டிருந்த படங்களை தினமும் பார்க்க ஆரம்பித்தோம். பரமன் அவனுக்கான வேலையை முடித்துவிட்டு அப்போது வந்த பஞ்சதந்திரம், வில்லன் போன்று அவனுக்கு பிடித்த படங்கள் போட்டால் மட்டும் பார்ப்பான். இல்லை என்றால் அறையில் இருக்க மாட்டான். 2 மாடி படியேற வேண்டும் என்பதால் எல்லோருமே தேவைப்படும் பொருட்களை வண்டியை விட்டு இறங்கிய உடனேயே வாங்கி கொண்டு தான் மேலே ஏறுவோம். காலையில் வண்டி வந்தவுடன் தான் கீழிறங்குவோம். நடுவில் இறங்குவதில்லை. இவன் மட்டும் எங்கே போயிருப்பான் என எதேச்சியாக யோசித்த போது தான் எனக்கு உரைத்தது. என்னை பற்றி எல்லாவற்றையும் அவனிடம் கூறியதையும் அவனை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாதென்பதும். நாங்கள் இருக்கும் பகுதி சிங்கப்பூரின் அங்கீகரிக்கப்பட்ட சிவப்பு விளக்கு பகுதி. தொடைக்கு மேலே ஒன்றை சாணுக்கு இடுப்பு உடையும், கழுத்துக்கு கீழ் ஒரு சாணுக்கு மேலுடையும் அணிந்து சிறிய உதடுகளை வாய்மையால் துளக்கமாக்கி அடர் நிற தோல்பையை தோளில் தொங்கவிட்டபடி மெழுகு போல மினுக்கும் மேனியுடைய இந்தோனேஷிய மற்றும் தாய்லாந்து பெண்கள் இரவு ஒரு மணியாயினும் விடிய காலை 5 மணியாயினும் தெருவில் நடமாடியபடியே இருப்பார்கள். ஒருவேளை அப்படி இருக்குமோ என ஒரு கணம் தோன்றிய எண்ணத்தை வேகமாக தள்ளிவிட்டு 2 மாடி இறங்கி கீழே வந்தேன். பிரதான சாலையிலிருந்து எங்கள் தெரு திரும்பும் முனையில் தரைக்கு அடியில் இருக்கும் தண்ணீர் குழாய்களுக்கான இணைப்புகளை மறைக்கவென சதுரமான கட்டமைப்பு இருந்தது. 10 பேர் அமரும் அளவிற்கான அந்த இடத்தில் தனியாக அமர்ந்து வானத்தை நோக்கி கொண்டிருந்தான் பரமன். எங்கள் ஆட்களில் எவருமே இதுவரை இங்கே அமர்ந்து நான் பார்த்ததில்லை. சாலையோரம் நின்றிருந்த கல்யாண முருங்கை மரத்திலிருந்து உதிர்ந்த மஞ்சள் பூக்கள் தரையெங்கும் பரவியிருந்தன. நான் தோளை தொட்டவுடன் இயல்பாக திரும்பியவனிடம், எப்படி பதறாமல் திரும்பின என்றேன். இதில் பதறத்துக்கு என்ன இருக்குது? சும்மா இருக்கிறவனை யார் என்ன செய்ய போகிறாங்க? இங்கே உட்காந்து என்ன பண்ணுற? வானத்தை பார்க்க பார்க்க தீராதுன்னு. ஏன் இது மேலே உனக்கு இப்படி ஒரு ஆவலாதி? நான் 8வது படிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப மழை தோறுச்சு. அப்போ அட வானவில் பாறேன்னு ஒரு குரல் கேட்டுச்சு. நிமிந்து வானத்தில் சுற்றி சுற்றி பார்த்தேன். என் கண்ணுக்கு ஏதும் புலப்படலை. குரல் வந்த பக்கமாக பார்த்தா ஒரு சின்ன பையன்கிட்ட அவங்க அப்பா கையை நீட்டி காட்டிக்கிட்டு இருந்தார். அந்த கை நீட்டின திசையை பார்த்ததும் எனக்கு லேசாக பிடி கிடச்சிது. முதல்ல மெலிசான கோடு மாதிரி தெரிஞ்சது. பார்க்க பார்க்க எல்லா நேரமும் துளக்கமாக தெரிஞ்சிச்சு. மனசு அப்படியே பூரிச்சு போச்சு. இத்தனை வருஷமாக பார்க்கவே இல்லைன்னு ஒரே ஏக்கமாக வந்துச்சு. வானத்தை பற்றி பேசுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தவனாக தோன்றினான். பறவைகளும் மேகமும் எவ்வளவு சுதந்திரமாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எல்லையில்லாமல் பறக்குதுங்க. நாம் தான் பூமி மேலேயே சுற்றி சுற்றி வர்றோம். அவன் அறியாமல் பேசுவதாகப்பட்டது. பறவையோ மேகமோ முழுசாக சுதந்திரமாக இல்லை, ரெண்டுமே பூமிக்கு வந்து தானே ஆகணும் என்றேன். அப்படி வந்தாலும் திரும்பவும் பறக்கிறதுக்கான வாய்ப்பு எப்பவும் இருக்குதில்ல என்று அவன் கூறிய போது அவன் அறியாமல் எதையும் பேசவில்லை என்பது புரிந்தது. அதுங்களோட வாழ்க்கை பூமியில் தான். அவை மேலே போகிறப்பவே கீழே வரணும்னு முடிவு பண்ணிட்டு தான் போகுதுங்க என்றேன். இருக்கலாம், ஆனால் மனுஷங்க நினச்சா தரையில் நகராமல் பறந்துக்கிட்டே இருக்கலாம். எதை சொல்கிற? மனுஷங்க மனசை பொறாமல் ஆணவம்லாம் அண்டாமல் கொஞ்சம் விசாலமாக வச்சுக்கிட்டா பூமியில் இருக்கிற அழுக்கில் உழண்டு மனபாரத்தோடு வாழாமல் மேகம் மாதிரி லேசான மனசோட தரையில் கால் பாவாமல் மிதக்கலாம் என்றான். வண்டி வேகமாக நின்று குலுங்கியது. முன்னால் சென்ற வண்டி சட்டென நின்றதால் இவரும் வேகமாக நிறுத்தியிருக்கிறார். லேசாக குளிர்காற்று கைகளில் பட்டது. வானம் நன்றாக கருத்திருந்தது. பார்த்து கொண்டிருந்த போதே கரும்படகையில் சிறு பிள்ளைகள் கோடு எழுப்பதைப் போல இருண்ட மேகத்தின் மேல் மின்னல் தோன்றி கண்ணை கூச செய்தது. சட்டன கைகள் தானாகவே காதுகளை நோக்கி எழுந்தபோதே பரமன் வெல்டிங் அடித்த நினைவு மனதில் எழுந்தது. பரமன் பணி அனுமதியில் வெல்டர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு தனியாக டெஸ்ட் உண்டு. மெல்லிய துளைகளை அடைக்க அடிக்கும் கேஸ் வெல்டிங் அல்ல, பெரிய பைப்புகளையும் ஒட்ட வைக்கும் ஆர்க் வெல்டிங்கில் டெஸ்ட். 1 இன்ச் கனமான அரையடி அகல இரும்பு பிளேட்டின் ஓரம் சாய்வாக வெட்டப்பட்டிருக்கும். அதே போன்று சாய்வாக வெட்டப்பட்ட இன்னொரு பிளேட் அருகில் வைக்கப்படும். ஆங்கில வி வடிவில் இருக்கும் அந்த பகுதியை சிறு துளையோ கருப்பு புள்ளியோ இல்லாமல் வெல்டிங் செய்து இணைக்க வேண்டும். பரமனோடு வந்த மேலும் 9 பேருக்கும் சேர்த்து பயிற்சி ஆரம்பமானது. பைப்பிற்கு அடிப்பதென்றால் ஒரு சிறு பகுதியை இணைக்க வேண்டியிருக்கும். புகை குறைவாகவே வரும். இவர்கள் 10 பேரும் புதியவர்கள். புதிய ஒன்றை செய்வதன் உற்சாகத்தில் இருந்தார்கள். என்ன நிகழ்கிறது என சுற்றிலும் நோக்காமல் ஒரே நேரத்தில் அடித்தார்கள். என்னத்தான் கையில் கண்ணாடி மறைப்பான் வைத்திருந்த போதும் எப்படி கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்ற பழக்கம் இல்லாததாலும் மொத்தமாக சேர்ந்து வெல்டிங் அடித்ததாலும் எழுந்து சூழ்ந்த புகையால் அவர்களின் கண்கள் நன்றாக சிவந்து வீங்கிவிட்டன. கண்களில் நீர் வழிந்து கொண்டே இருந்தது. துண்டை வைத்து துடைத்தபடியே இருந்தவர்கள் கண்களில் உண்டான எரிச்சலால் இரவெல்லாம் உறங்கவே இல்லை. காலையிலும் அவர்களால் கண்களை திறக்கவே முடியவில்லை. அவர்களை கவனித்து கொள்ள என்னை அறையிலேயே விட்டுவிட்டு மற்றவர்கள் பணிக்கு சென்றார்கள். அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து கண்ணுக்கு மருந்து போட்டுவிட்டு அவர்களோடு பேசி கொண்டிருந்தேன். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான பணி தேவைக்கான காரணங்கள் இருந்தன. அவர்கள் தங்கள் குடும்பங்களின் பணத்தேவைகளை பற்றியும் சிங்கப்பூர் வருவதற்கான கடன் கொடுத்திருப்பவரிடமே மேலும் வாங்கி வந்திருப்பதை பற்றியும் கூறினார்கள். பரமன் சற்று தள்ளி கையிரண்டையும் கோர்த்து கொண்டு தலையை அதன் மேல் வைத்தபடி தரையில் படுத்து ஜன்னலை நோக்கி கொண்டிருந்தான். அவன் எதை பார்க்கிறான் என்பதை உணர்ந்தபடி அவன் அருகில் சென்று அமர்ந்தேன். என்ன பரமா, வானத்தை பார்க்கிறாயா என கேட்டேன். இல்லனே, நீலத்தை பார்க்குறேன் என்றான். நான் திரும்பி பார்த்தேன். மேற்கு பக்க ஜன்னல் வழியே மேகங்களற்ற வானத்தின் நீல வண்ணம் பளீரென கண்களை நிறைத்தது. சட்டென்று தோன்றிய எண்ணத்தால் அவன் முகத்தை பார்த்தேன். கண்கள் வீங்காமல் சிவக்காமல் சாதாரணமாகவே இருந்தது. என்ன நடந்திருக்கும் என யோசித்து பார்த்தேன். நேற்று வெல்டிங் அடித்தபோது வாசல் அருகில் முதல் ஆளாக இவன் இருந்திருப்பான். வெளியிலிருந்து வந்த காற்றில் புகை உள்ளே சென்று மற்றவர்கள் கண்களை பதம் பார்க்க இவன் எந்த பாதிப்பும் இல்லாமல் தப்பியிருக்கிறான். எல்லோருக்கும் ஏற்பட்ட பாதிப்பு இவனுக்கும் ஏற்பட்டிருக்கும் என்றே நான் உட்பட அனைவரும் நினைத்திருக்கிறோம். 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பயிற்சி தொடங்கியிருந்தது. இப்போது முன்பு போல பாதிப்பு ஏற்படாமல் இருக்க 2 பிரிவுகளாக பிரித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. சிங்கப்பூர் அரசின் விதிகளின்படி பணிக்காக அழைத்து வரப்படுபவர்கள் 1 மாதத்திற்குள் நடத்தப்படும் திறன் தேர்வில் தேர வேண்டும். இவ்வாறு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நிறுவனம் நாளொன்றிற்கு $1 வரி செலுத்த வேண்டும். தேர்ச்சி பெறாத பணியாளர்களுக்கு அவர் தேர்ச்சி பெறும் வரை 1 நாளைக்கு $10 வரி செலுத்த வேண்டும். கட்டுமான நிறுவனங்கள் எல்லாம் சென்னையில் இதற்கென பயிற்சி நிலையங்கள் அமைத்து பணம் பெற்றுக்கொண்டு பயிற்சி அளித்து தேர்வு நடத்தி தேர்பவர்களை மட்டும் அழைத்து கொள்கிறார்கள். கப்பல் கட்டும் தளத்தில் இயங்கும் நிறுவனங்கள் பணம் பெற்றுக்கொண்டு பணியாளர்களை அழைத்து வந்த பின் பயிற்சி கொடுத்து தேர்வு வைக்கிறார்கள். பரமனை தவிர மற்றவர்களுக்கு வெல்டிங் அடிப்பதன் நுட்பம் பிடிபட்டு விட்டது. அவனால் அதனை கை கொள்ள முடியவில்லை. இந்த வெல்டிங்கிற்கு மனமும் பார்வையும் ஒன்றாக இணைந்தாக வேண்டும். கையிலிருக்கும் ராடிற்கும் பற்றவைக்கும் இரும்புக்கும் இடையே 4 மில்லிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். அப்போது தான் மின் ஈர்ப்பு மூலம் ராடின் முனையில் நெருப்பு பற்றும். பற்றிய ராடிலிருந்து உண்டாகும் வெப்பத்தால் இரும்பு தகடு உருக ஆரம்பிக்கும். அப்படியே மெதுவாக ராடை நகர்த்தி அருகிலுள்ள மற்றொரு தகடையும் இதே போல உருக வைத்து ராடிலிருந்து உருகும் இரும்பு குழம்பால் 2 இணைக்க வேண்டும். இரும்பு உருகுவது அதிக வெப்பநிலையில் என்பதால் அதிலிருந்து மிகை ஒளி வெளிப்படும். இதனை வெறும் கண்களால் காண முடியாது. கருப்பு கண்ணாடி அணிவதன் வழியாக இரும்பு மெழுகு போல உருகுவதையும் இரும்பு குழம்பால் நிரப்பப்பட வேண்டிய பகுதிகளை தெளிவாக பார்க்கவும் முடியும். பரமன் தவற விடுவது ராடிற்கும் இரும்பு தகடிற்குமான இடைவெளியை அருகில் சென்று விட்டால் தகடோடு ராடும் ஒட்டிக்கொள்ளும். இடைவெளி அதிகம் இருந்தால் தீப்பற்றாது. அகலாது அணுகாது தீக்காயவார் போல என வள்ளுவர் சொன்னது போல அதிகமாக விலகிடாமலும் நெருங்கி விடாமலும் ராடை பிடி என கூறிய போதும் அவனால் இயலவில்லை. 1 மாதம் முடிந்தபோது வைத்த தேர்வில் பரமனை தவிர மற்றவர்கள் தேறிவிட்டார்கள். இவன் முகத்தில் பெரிதாக வருத்தம் தெரியவில்லை. ஆனால் முதலாளி முகத்தில் தெரிந்தது. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை இவன்தான் செலுத்த வேண்டுமென வேக வேகமான முகபாவனைகளுடன் கீச்சு குரலில் சீன மொழியில் கத்திவிட்டு சென்றார். இவனை கூட்டி வந்த ஏஜென்ட் ரவி வந்து முதலாளியிடம் பேசி இன்னும் ஒரு வாய்ப்பில் தேறிவிடுவான் என உறுதி கூறி வரியை அவரையே கட்ட சம்மதிக்க வைத்தார். மற்ற எல்லோருடனும் பணியாற்றியபடி மாலையில் 1 மணி நேரம் மட்டும் பயிற்சி எடுக்க பரமனை அனுமதித்தனர். பணியாற்றுவதற்கு வெல்டிங் தெரிய வேண்டியதில்லை. அதற்கு 4 நிபுணர்கள் இருந்தார்கள். மற்றவர்களெல்லாம் பைப்புகளை கலட்டுவது, அவர்களுக்கு உதவியாக பைப்புகளை தூக்கி செல்வது, சரியான இடத்தில் பொறுத்து ஏதுவாக பிடித்து கொள்வது போன்ற பணிகள்தான். வரி குறைவாக கட்டுவதற்காகத்தான் வெல்டிங் பயிற்சி தேர்வு எல்லாம். மறுதேர்விற்கான நாள் நெருங்கி கொண்டிருந்தது. பரமனின் வெல்டிங்கில் ஆங்காங்கே கண்ணுக்கு தெரியும் அளவிற்கு துளைகள் இருந்தன. தேர்வின் போது அடிக்கப்படும் இரும்பு தகடுகளை எக்ஸ்ரே மூலம் சோதிப்பார்கள். சிறு ஊசி அளவு துளை இருந்தாலும் நிராகரித்து விடுவார்கள். கப்பல் நகரும்போது பைப்புகளில் அதிக அழுத்தத்தில் நீர் செலுத்தப்படும். அப்போது சிறு கசிவு இருந்தாலும் பைப் பிளந்து பேராபத்தை ஏற்படுத்திவிடும். அவ்வாறு நிகழக்கூடாது என்பதற்காகவே இந்த கடுமையான சோதனை. பரமனிடம், ஏன் இப்படி ஆகிறது என கேட்டேன். இது மாதிரி அதிக சூட்டில் உருக்கி ஒட்ட வைக்கிறத என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது.
இது பெரிய இக்கட்டில் ஒருத்தனை தள்ளி அவனுக்கு பிடிக்காத ஒன்றை ஏற்றுக்க வைக்கிற மாதிரி தோணுது. அதனால தான் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே மனசு அதிலிருந்து விலகிடுது என்றான். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பரமனின் ஏஜென்ட் ரவி என்னிடம் வந்து, வெல்டிங் எப்படி அடிக்கிறான் கற்றுக்கிட்டானா என்று கேட்டார். நான் நடப்பதை சொன்னேன்.
நேற்று அவன் முதலாளி ஃபோன் பண்ணான். இந்த தடவையும் பாஸ் ஆகலனா அவனை ஊருக்கு அனுப்பிடுவேங்கிறான். கட்டின பணம் முழுசாக போயிடும், ஒரு பைசா திருப்பி தரமாட்டான் என்றார்.
இப்பொழுது என்ன செய்வது? பரமன் இப்போது கற்றுக்கொண்டுள்ள நிலைமையை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக தேரமாட்டான். அவனுக்கு பதிலாக வேறு ஆளையும் தேர்வில் அடிக்க விட முடியாது. யோசித்து கொண்டிருக்கும் போதே ரவி கூறினார்,
அந்த குமரேசன் கிட்ட பேசிப்பாரேன், பிளேட்டை மாற்றி வைக்க முடியுமான்னு.
குமரேசன் எங்கள் கப்பல் கட்டும் தள தேர்வு மையத்தின் கண்காணிப்பாளர்களில் ஒருவன்.
அட, இப்படியும் ஒரு வழி இருக்கே என மனதில் ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் இந்த யோசனைக்கு பரமன் ஒப்புக்கொள்ள மாட்டானே. உண்மை நேர்மை என்று பேசுகிறவர்கள் இம்மாதிரி விஷயத்தில் மிகவும் பிடிவாதமானவர்களாக மாறிவிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். இவனும் சம்மதிக்க மறுத்தால் காரியம் கெட்டுவிடும். இவனுக்கு தெரிந்தால் தானே மறுப்பான். அவனுக்கு தெரியாமல் இந்த வேலையை செய்துவிட வேண்டும் என தோன்றியது. இம்மாதிரி தோன்றியதற்கு என்ன காரணம் என பின்பு பலமுறை யோசித்த போது கள்ளம் என்பதறியா அப்பாவித்தனமான அந்த முகம்தான் காரணம் என தோன்றியது. சரினே, குமரசன் கிட்ட பேசி பார்க்குறேன், நீங்கள் போங்க என்று அவரை அனுப்பினேன்.
நான் 2 ஆண்டுகளாக பணியாற்றுவதால் குமரேசனோடு எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. குமரேசன் கப்பல் கட்டும் தள வளாகத்திற்குள்ளேயே உள்ள குடியிருப்பில் தங்கிக் கொள்வான். அவன் அந்த பெரும் கப்பல் கட்டும் நிறுவனத்தின் நேரடியான பணியாளன் என்பதால் இந்த வசதி. நாங்களெல்லாம் அந்த பெரு நிறுவனத்தின் சிறு பணியை மட்டும் சப்கான்ட்ராக்ட் எடுத்து முடிக்கும் நிறுவனத்தின் எளிய தொழிலாளர்கள். எங்களை அவர்களெல்லாம் சற்று இலக்காரமாக பார்ப்பார்கள், அல்லது எங்களுக்கு அப்படி தோன்றும். ஏனென்றால் நாங்கள் அவர்களை மேலானவர்களாக கருதினோம். ஒருவரை உயர்ந்தவர் என்று எண்ணும் போதே இயல்பாக மனம் நம்மை தாழ்ந்தவர்களாக கருத தொடங்கிவிடுகிறது. எங்களின் சம்பளத்தை விட 2 மடங்குக்கு மேல் மாத ஊதியமாக பெறுவதுடன் பல இதர சலுகைகளும் அவர்களுக்கு உண்டு.
நாங்கள் அன்றன்றைக்கு வேலைக்கு சென்றால் மட்டுமே சம்பளம். அதுவும் ஏதாவது கருவிகள் உடைந்துவிட்டால் அதற்கான பணத்தையும் பிடித்து கொள்வார்கள். மறுநாள் மற்ற யாரிடமும் கூறாமல் குமரேசனை போய் பார்த்தேன். என்னை விட இளையவன்தான். இவனும் தமிழ்நாட்டுக்காரன்தான். சீனர்களும் மலாய்க்காரர்களும் அதிகமாக பணியாற்றும் இடத்தில் பணியாற்றுவதால் தமிழர்களிடம் சற்று பிரியமாகவே பேசினான். நான் பரமனின் இப்போதைய நிலைமையை சொல்லி பிளேட்டை மாற்றும் யோசனையை கூறினேன். சிறிது நேரம் யோசித்த பின், சரி செய்யலாம் என்றான். டெஸ்ட் அடிக்கும்போது கண்காணிப்பாளர்கள் அரசு தரப்பிலிருந்து வருவார்கள். அடிப்பவரின் கடவு சீட்டு, புகைப்படம் போன்றவற்றை உறுதி செய்த பின் வெல்டிங் அடிப்பதை பார்ப்பார்கள். வெல்டிங் அடித்த பின் அந்த பிளேட்டுகளில் அடித்தவரின் பெயரையும் கடவு சீட்டு எண்ணையும் பதிப்பார்கள். அதனை எக்ஸ்ரேக்கு அனுப்புவார்கள். இந்த நடைமுறையில் எக்ஸ்ரே முடிந்தவுடன் முடிவுகளுடன் அந்த பிளேட்டுகளையும் திருப்பி அனுப்பிவிடுவார்கள்.
ஏற்கனவே தேர்வானவர்களின் பிளேட்டுகள் எல்லாம் இங்கே தான் இருக்கும். அவற்றில் நல்ல மதிப்பெண் பெற்றவரின் பிளேட்டை எடுத்து அதில் பதியப்பட்டிருக்கும் பெயரையும் எண்ணையும் தேய்க்கும் கருவியால் தேய்த்து அடித்துவிட்டு அதில் பரமனின் பெயரையும் கடவு சீட்டு எண்ணையும் பதித்து எக்ஸ்ரேக்கு அனுப்புவது தான் திட்டம். திட்டம் எந்த பிசகும் ஏற்படாமல் நடந்தேறியது. எனக்குள் மிகப்பெரிய நிறைவு தோன்றியது. தினமும் ஒரே மாதிரியான பணிகளையே திரும்ப திரும்ப செய்வதால் உண்டாகும் சலிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த செயல் ஒரு சாகசம் போலவும் பாவப்பட்ட ஒருவனுக்கு இணையில்லாத பெரிய உதவி செய்துவிட்டதாகவும் மனதில் ஒரு எக்களிப்பு தோன்றியது.
நாட்கள் வேகமாக ஓடிவிட்டன. பரமன் தன்னுடைய 2 ஆண்டுக்கான பணி அனுமதியை மேலும் நீட்டிக்க வேண்டாம் என கூறிவிட்டான்.
இன்றிரவு அவன் கிளம்புகிறான். அவன் எங்கள் வாழ்க்கை முறையையே மாற்றினான். வெல்டிங்கில் தேறிய தகவல் வந்த அன்று ரவி அறைக்கு வந்தார். பரமனுடன் அரை மணி நேரம் பேசிய பெண் என்னிடம் வந்து நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினார். அவர் சென்ற பெண் என்னிடம் வந்த பரமன் இரவு வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்தான். இந்த நிறுவனத்தில் பணியாற்றும் யாரும் வெளி வேலைக்கு சென்றதில்லை. வெளி வேலைக்கு சென்றால் $40 கொடுப்பார்கள் என கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கள் முதலாளி உடல்நிலை சரியாக இருந்தும் விடுப்பு எடுத்தால் ஒரு நாளைக்கு $50 பிடித்தம் செய்வான். அவன் கொடுக்கும் சம்பளம் $20 தான். இரவு வேலை என்பதால் கம்பெனி வேலைக்கும் இடையூறு இருக்காது என்று சொன்னான். ஆனால் எல்லோராலும் செல்ல முடியாது. இருக்கும் 30 பேரில் 10 பேர் மட்டுமே இதற்கு ஆர்வம் கொண்டார்கள். வேலை இரவு 10 மணியிலிருந்து 11 வரை. வேலையொன்றும் கடினமானதில்லை. பர்கர், பீட்சா போன்று விற்கும் வெளிநாட்டு உணவகத்தில் விற்பனை முடிந்த பின் அங்குள்ள இயந்திரங்களையும் பாத்திரங்களையும் இடத்தையும் துடைத்து கழுவி பெருக்கி சுத்தமாக்க வேண்டும். அவ்வளவுதான். 1 மணி நேர வேலைக்கு $10 சம்பளம். இதே வேலைக்கு நிரந்தர பணியாளரை பணியமர்த்தினால் அவனுக்கு $30 கொடுக்க வேண்டியிருக்கும். எங்களுக்கு இந்த தொகை கிடைப்பதே மகிழ்ச்சித்தான். இதில் கஷ்டம் என்னவென்றால், 11 மணிக்கு பணியை முடித்த பின் தங்குமிடத்திற்கு வந்து உறங்கி மீண்டும் காலை 5:30 எழுந்து வழக்கமான பணிக்கும் செல்ல வேண்டும். உடலும் மனமும் ஒத்துழைப்பவர்கள் மட்டும் பணிக்கு செல்ல முடிவு செய்தோம். ரவி மூலமாகவே பயன்படுத்தப்பட்ட மிதிவண்டிகளை வாங்கி தந்த பரமன் 2 நாட்கள் மட்டும் பணிக்கு வந்தான். அவன் அறையிலிருந்த வேலூர்காரன் தானும் வேலைக்கு வருவதாக கூறியவுடன் அவனை வேலைக்கு அனுப்பிவிட்டு இவன் நின்று விட்டான். யாராவது பணிக்கு செல்ல முடியாத நிலைமையில் அவர்களுக்கு மாற்றாக இவன் பார்த்து கொண்டான். பரமன் யாரிடமும் மரியாதை குறைவாகவோ அவசியமில்லாமலோ பேச மாட்டான். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் அமைதியாகவே இருப்பான். இதனால் எங்கள் அனைவருக்குமே அவன் மேல் தனி மரியாதை உண்டானது. உணவு தயார் செய்யும் வேலைகளை 4 பேருடன் அமர்ந்து அவன் பகிர்ந்து கொண்டிருந்தான். அந்த 4 பேருமே இரவு பணிக்கும் வந்தார்கள். அதன் மூலம் கிடைக்கும் உபரி வருமானத்திற்கு காரணமான பரமனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவன் வேலைகளையும் சேர்த்து பார்த்து கொண்டதுடன் செலவு தொகையில் அவன் பங்கை அவனிடம் கேட்காமல் அவர்களே சேர்த்து போட்டுக்கொண்டார்கள். நிறுவனத்தில் பார்க்கும் சிறிதளவு வேலையைத் தவிர எந்த பணியும் பரமனுக்கு இல்லை. அறைக்கு வந்தவுடன் புதுப்படம் எதுவும் இருந்தால் பார்ப்பான். இல்லாதபோது கீழே இறங்கி சென்று அந்த திண்டில் அமர்ந்து வேடிக்கை பார்த்தபடி தனக்குள் ஆழ்ந்திருப்பான். 2 வருடங்கள் எவ்வளவு விரைவாக கடந்துவிட்டது. துயராக இருக்கும் போதே சேற்றில் சிக்கிக்கொண்டு நகராத சக்கரம் போல் இருக்கும் காலம், மகிழ்வாய் இருக்கும்போது மின்காந்த ரயில்வே போல சட்டென கடந்து விடுகிறது. பேசி சிரித்து கொண்டாட்டமாய் இருப்பவனல்ல என்ற போதும் அவன் இருப்பு பெருமரத்தின் நிழல் போல மனதில் ஓர் அமைதியை தந்து கொண்டிருந்தது. இன்று பரமன் கிளம்புகிறான் என்று எண்ணும்போது ஏனென்று தெரியாத துயர் மனதை அழுத்துகிறது. அறைக்கு சென்றவுடன் குளித்து உடனேயே கிளம்பினேன். பரமன் ஏற்கனவே தயாராகியிருந்தான். முதலாளி தன்னிடம் இருக்கும் கடவு சீட்டை நேரடியாக விமான நிலையத்திற்கு கொண்டு வருவதாக சொல்லிவிட்டான். வாடகைக்காரில் 2 பெரிய பெட்டிகளுடன் நானும் ரவியும் பரமனுடன் சென்றோம். ஊருக்கு செல்வதற்காக உற்சாகமோ வருத்தமோ இல்லாத முகபாவனையுடனே அவன் இருந்தான். விமான நிலையத்திற்கு வந்திருந்த முதலாளி கடவு சீட்டை பரமனின் கையில் கொடுத்துவிட்டு ரவியை நோக்கி அனுப்பிவிடு என்று கூறியபடி கிளம்பினான். என் பார்வையில் தெரிந்த கேள்விக்கு, இவன் ஊருக்கு போகாமல் அனுமதி சீட்டு இல்லாமல் இங்கே இருந்தானா, முதலாளி தான் அபராதம் கட்டணும் என்றார் ரவி. அண்ணே, இந்த மாத பணம் தரவில்லையே என்று ரவியிடம் பரமன் கேட்க, மறந்துடுவேன்னு பார்த்தேன், எமகாதகனாச்சே, நீயா மறப்ப என்றபடி உள்பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்து எண்ணி கொடுத்தார். வாங்கி கொண்ட பரமன் என்னிடமும் ரவியிடமும் விடை பெற்று உள்ளே சென்றான். காரில் திரும்பும்போது ரவியிடம் கேட்டேன், எதுக்கு அவனுக்கு பணம் கொடுத்தீங்க? 10 பேரை வேலைக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஆளுக்கு $3 கமிஷனை தான். ஒரு வினாடியில் தலைகளாக தொங்க விட்டதைப் போல மொத்த இரத்தமும் தலைக்குள் பாய்வதாக தோன்றியது. பரமனை பற்றி முதலிலிருந்து யோசிக்க ஆரம்பித்தேன். மின்னலன தோன்ற, எங்கள் கம்பெனிக்குள்ளேயே வராத உங்களுக்கு குமரேசனை பற்றி எப்படி தெரியும்? பரமன் சொல்லித்தான் தெரியும் என்றார் எந்த ஈவிரக்கமும் இல்லாமல். கா சிவா எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் மாயன்.